அடுத்து அந்த உவமையை மேலும் விளக்கு. இருள் கேட்டிற்கும் நிருவிகற்பம் சவிகற்பம் என்னும் இருவகை காட்சிக்கும் ஞாயிறு இன்றியமையா சிறப்புற்றாயவாறு போக. ஆக ஞாயிறு எவ்வகையிலே இன்றியமையாத சிறப்பை உடையது என்றால், இந்த மூன்றுக்கு ஞாயிறு வந்து ஞாயிற்றினுடைய உதவி வேண்டும் கட்டாயம். ஒன்று இருள் கேடு, இருள் நீங்க வேண்டும். அது இரண்டாவது நிருவிகற்ப காட்சி சவிகற்ப காட்சி என்ற இரண்டையும் கண் அடைய வேண்டும். இத்தனையும் சூரியன் வந்தால் அன்றி நடக்காது. இருள் நீங்க வேண்டுமானாலும், இந்த இரண்டு வகையான காட்சிகள் நிகழ வேண்டுமானாலும் சூரியன் வர வேண்டும். இருள் கேட்டிற்கும் நிருவிகற்பம் சவிகற்பம் என்னும் இருவகை காட்சிக்கும் ஞாயிறு இன்றியமையாது. அதை விளக்கியிருக்கிறேன் இல்லையா? நிருவிகற்பம் சவிகற்பம். நிருவிகற்ப காட்சி என்பது என்ன? பொது காட்சி. முதலிலே பொருளை பொதுவாக உணர்தல், பிறகு சவிகற்பம், அந்த ஐந்து வகையான வேறுபாடுகளை பார்த்து இது இன்ன பொருள் என்று தெளிதல். ஐந்து வகையான வேறுபாடுகள் எவை நினைவிருக்கா? ஐந்து வகையான வேறுபாடுகள் பெயர், குணம், இனம், தொழில், உடைமை என்ற ஐந்து வேறுபாடுகளை வைத்து இது இன்ன பொருள். அதுபோல அடுத்து இது உவமையினுடைய சிறப்பு. இனி இந்த உவமை நூல், இந்த திருஞான போத நூல் என்ன செய்கிறது? மலத்தீர்விற்கும், அதாவது ஆக இருளாகிய ஆணவ மலம் தீர்வதற்கும், அங்கே இருள் கெடுவதற்கு ஞாயிறு வேண்டியதைப் போல இங்கே மலம் தீர்வதற்கு இந்த திருஞான போத நூல் மலத்தீர்விற்கும் ஆராய்ச்சி அனுபூதி என்னும் இருவகை உணர்வு. ஆக முதலிலே உப்பொருள்களுடைய இயல்பையும் ஆராய்ச்சி முறையிலே அனுமானத்தினாலே பொதுவாக உணர்தல், உப்பொருள்களினுடைய பொது இயல்பை உணர்வது. பொருள்களுடைய இயல்பை நிருவிகற்பமாக முதலிலே அறிதல், அது முதல் ஆறு நூற்பாக்கள் திருஞான போதத்திலே முன்பகுதி ஆராய்ச்சி. முன்பகுதி ஆராய்ச்சி பகுதி. ஆராய்ச்சி என்றால் அனுமானம், அனுமானத்தாலே அறிதல் தான் ஆராய்தல். எனவே கேட்டல் சிந்தித்தல் என்ற இரண்டு முறையினாலும் முப்பொருள்களுடைய பொது இயல்பை முன்னர் அறிதல், அது ஆராய்தல் ஆராய்ச்சி. அடுத்து அனுபூதி. அனுபூதி என்றால் அனுபவம், அனுபூதி என்றால் அனுபவம். கந்தர் அனுபூதி, முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட அனுபவம், அனுபவ நூல் அது அனுபூதி. ஆக அனுபவம் எப்போது நிகழ்வுண்டாகும்? அனுபவம் எப்போது உண்டாகும்? அறியப்பட்ட பொருளோடு ஒன்றுபட வேண்டும். அறியப்பட்ட பொருளோடு ஒன்றுபடுகிற போதுதான் அனுபவம். வேறாக இருக்கிற போது ஆராய்ச்சி. பொருளுக்கு வேறாக இருந்து அறிவது அது ஆராய்ச்சி. எனவே இறைவனுடைய இயல்பை சிவத்தினுடைய உண்மை இயல்பை ஒன்றுபட்டு அவனோடு ஒன்றுபட்டுத்தான் உணர முடியும். அதற்கு துணை செய்வது எது? இறைவனோடு ஒன்றுபட்டு அறிவதற்கு துணை செய்வது எது? அவனுடைய அருள். அவனுடைய அருளாலே தான் அவனோடு ஒன்றுபட முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது அதுதான். எனவே மலத்தீர்விற்கும் ஆராய்ச்சி அனுபூதி என்னும் இருவகை உணர்விற்கும் இன்றியமையா சிறப்பிற்றாயது இன்னும் என்பா அந்த செய்யுளிலே வருகிற சொற்களை தொகுத்து தருகிறார். துணிய துணிய என்ன பொருள்? கெட துணிய முதலிலே உவமை. எது கெட? இருள், புற இருள் துணிய படரின் அல்லடை சூரியன் ஞாயிறு. படர்ந்தாலன்றி காண்டல் செல்லார் கண்போல் நாடி நாடி என்ற முதலிலே ஆராய்ந்து ஆராய்ந்து பொது இயல்பை உணர்ந்து நாடி தீர்ந்து எது தீர்ந்து ஆணவ மலம் நீங்க பெற்று கண்டு அனுபவமாக இறைவனுடைய உண்மை இயல்பை கண்டு மயர்வு அற அந்த மலர் வாசனையும் முற்றிலும் நீங்க மயர்வு அற அளித்த அந்த முனிவர் கணத்திற்கு நந்தி பெருமான் அளித்த சிவஞான போதம் என்றார். எனவே குறையிருள் நீக்கி காட்டுதற்கு பன்னீர் வகைப்பட்ட ஞாயிறு போல உலகத்து இருளை நீக்குகிற சூரியன் பன்னிரண்டு வகைப்படும் என்று நூல்களிலே புராணங்களிலே சொல்லப்படும். பன்னிரண்டு வகையான சூரியர், அதாவது பன்னிரண்டு ராசிகளிலும் ஒவ்வொரு மாதத்திலே தங்குவதனாலே ஒவ்வொரு தனித்தனி சூரியனாக சொல்லுவார். பன்னிரு ஆதித்தர், துவாதசர் ஆதித்தர் என்று நூல்களிலே வரும். ஆதித்தர் சூரியன். எனவே பன்னீர் வகைப்பட்ட ஞாயிறு போல இந்த நூலும் எப்படி அமைந்திருக்கு? அதற்கு பொருத்தமாக பன்னிரண்டு சூத்திரங்களாலே அமைந்திருக்கு. அந்த பொருத்தத்தை காட்டுகிறார். ஓமை பொருத்தம் பன்னிரு வகைப்பட்ட ஞாயிறு போல அகையிருள் நீக்கி உணர்த்துதற்கு சூத்திரத்தால் பன்னிரு வகைப்பட்டது இன்னும் என்பதும் ஆயிற்று. இப்படியெல்லாம் சொல்லி வந்தவர் ஒரு கருத்தை மறுக்கிறார். இவ்வாறன்றி இப்படி பொருள் கொள்ளாமல் சிலர் எப்படி பொருள் கொள்கிறார்கள், தவறாக சொல்லுகிறார்கள். இவ்வாறு அன்றி ஞாயிற்றை கடவுளுக்கு உமையாக்குவாரும் உலகம். ஏனென்றால் அந்த கண் போல அடுத்து கடவுள் தான் வருகிறது அடுத்த வரியில. படலின் நல்லது காண்ட செல்லா கண் போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு பக்கத்துல கடவுள் தான் இருக்கிறார். எனவே அந்த கடவுளுக்கு கடவுள் ஞாயிறு போன்றவர் என்று உமை சொல்லுகிறார்கள். அது பொருத்தம் இல்லை. ஏன் பொருத்தம் இல்லை என்று அடுத்து காரணம் கட்டுகிறார். நூலுள் கூறிய அதனை வாயிரத்துள் கூற வேண்டாமையானும், அதான் இறைவன் ஞாயிறு போன்றவன் என்று நூலுக்குள்ளே பல முறை வருகிறது, பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே திருப்பி ஏன் இங்கே சொல்ல வேண்டும் என்கிறார். நூலுள் கூறிய அதனை வாயிரத்துள் கூற வேண்டாமையானும், அது ஒரு மறுப்பு. அது ஒரு இடம் பாருங்க, நூலுக்குள்ளே எங்க வந்திருக்கு ஒரு இடம், இறைவனுக்கு ஞாயிற்றை ஓமையால் சொல்லுகிற இடம் பல பாட்டுல வந்து ஐந்தாம் நூற்பாவில். ஐந்தாம் நூற்பா என்னது நினைவிற்காக சிங்கான உலகத்துல சூத்திரம் சொல்ல வேண்ட என்ன கருத்து? ஒரே வழியில ஒரே வழியில அது என்ன? ஐந்தாம் சூத்திர கருத்து என்ன? விளம்பிய உள்ளது மனப்படம் பண்ணியிருக்கு. என்ன கருத்து என்றால், இறைவனுடைய திருவருள்தான் திருதான சக்தி தான் உள்ளே உயிருக்கு உயிராக இருந்து உணர்த்துகிறது. ஆனால் அந்த திருவருளை உயிர்கள் உணர்வதில்லை. அது உணர்வது அதுதான் கருத்து. உணர்த்துகிற முறை, இறைவன் உணர்த்துகிற முறை உயிர்கள், அது சூத்திரத்துல வருது. உள்ளே உதாரணம் உதாரணம் என்பதிலே ஒரு உதாரணம் என்பது தலைமை மாநாட்டம். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி, சூரியனுடைய ஒளியில, வெய்யோன்னா சூரியன், வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி. எது இப்ப சூரியனுடைய ஒளியை பெற்றுத்தான் அவானத்திலே அந்த கோள்கள் எல்லாம் மின்னுகின்றன. வானத்தில் இரவு நேரத்தில் பார்த்தா சந்திரன் ஒரு கோள், செவ்வாய் ஒரு கோள், வியாழன் கோள், அவற்றுக்கு என்று சுயமான ஒளி கிடையாது. சூரியனுடைய ஒளியை பெற்று அதனாலே ஒளிகின்றன. அதுபோல உயிர்கள் இறைவனுடைய அருளாலேதான் அறிவு விளக்கம் பெறுகின்றன. அந்த கோள்களைப் போல, சூரியனைப் போல இறைவன். எனவே வெய்யோன் ஒளியின் ஒழுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத நீங்கோட, இப்படி சூரியனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் இந்த கோள்கள் அடங்கியிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அந்த கோள்கள் புலப்படுகின்றனவா இல்லையா? அப்படி என்ற அந்த கோள்கள் இல்லையா? சூரியனுடைய அந்த ஒளியிலே அவை அடங்கி புலப்படாமல் இருக்கின்றன. அதுபோல இறைவனுடைய வியாபகத்தில உயிர்கள் எல்லாம் அடங்கி அவனுடைய உதவியை பெறுகின்றன. விளங்காத நீ போல மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் திருக்குறளை அப்படி அமைக்கிறார். மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்பூலனை கண்டு உடனாயி மன்முதலை என்று உதாரண பாட்டில் வருகிறது. இது ஒரு இடம். இப்படி பல இடங்கள் இறைவனுக்கு ஞாயிற்றை ஓமையாக சொல்லுகிற இடங்கள் அங்கேதான். எனவே நூலுக்குள்ளே சொல்ல சொன்னாரனை இந்த பாயிரத்திலே சொல்ல தேவையில்லை என்று அது ஒரு மறுப்பு. நூலுள் கூறியாதனை பாயிரத்துள் கூட வேண்டாமையானும் ஈண்டைக்கு இந்த இடத்துக்கு ஈண்டைக்கு ஆவதோடு பயன் தாராமையானும் அதனால ஒரு பயனும் இல்லையாதானாலும் அது உரையன்மை அல்ல, அது பொருத்தமான உரை ஆகாது என்று அறிவார்கள். அடுத்து ஒரு முக்கியமான விளக்கம். அடுத்த என்ன இருக்கு அந்த வரி? பெரும்பெயர் கடவுளில் கண்டு. அந்த ஒரு வரிக்கு விளக்கம் அவங்களுக்கு எப்படி விளக்கிறது? பெரும்பெயர் கடவுள். பெரும்பெயர் என்பது மகா வாக்கியம். மகா வாக்கியம் என்றால் என்ன? அதை தெரியணும். மகா வாக்கியம் என்பது வேதங்களிலே வருகிற ஒரு தொடர். மகா வாக்கியம் ஒவ்வொரு வேதத்திலையும் ஒரு மகா வாக்கியம், அதாவது அந்த வேதத்தினுடைய கருத்தையெல்லாம் தொகுத்து ஒரு சிறிய தொடரிலே அடக்கி கூறுவது அந்த மகா வாக்கியம். வேத கருத்து அனைத்தையும் திரட்டி சுருக்கமாக ஒரு தொடரிலே அமைத்து காட்டுவது அதான் மகா வாக்கியம். அப்படி சில மகா வாக்கியங்கள் வருகின்றன. எடுத்துக்காட்டாக சோகம் அக்னி என்பது ஒரு மகா வாக்கியம். இன்னொன்று நீங்கள் அடிக்கடி தெரிந்திருக்கீங்க, அக்னி என்பது இரண்டாவது ஒரு மகா வாக்கியம். மூன்றாவது ஒன்று சோயம் அக்னி. நமக்கு வளமுடி இருந்தால்தானே இதனுடைய முழு பொருளையும் உணர முடியும். ஏதோ நமக்கு கிளி பிள்ளை போல மற்றவங்க சொல்றத திருப்பி சொல்ல வேண்டியதுதான். நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். என்ன முதல்? அதாவது ஞானாசிரியர் மாணவனுக்கு உபதேசம் செய்கிறார். மாணவனுக்கு உபதேசம் தத்துவம் அஸ்தி. அதை மூன்று சொற்கள் இருக்கின்றன. தத் என்றால் அது, தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அஸ்தி என்றால் ஆகிறாய். அது நீ ஆகிறாய், நீ அது ஆகிறாய், நீ அது ஆகிறாய் என்பது பொருள். அது என்பது எதை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது, பிரம்மம். நீ என்பது யாரை குறிக்கிறது? ஆன்மா. எனவே ஆன்மா என்ற ஒரு பொருள், பிரம்மம் என்ற ஒரு பொருள். ஆக முக்தி நிலையில நீ அதுவாகிறார், நீ பிரம்மமாகிறார் என்று சொல்லப்படுகிறார். இது இந்த சமய ஒவ்வொரு சமயத்தார தங்கள் தங்கள் கருத்துக்கு ஏற்ப இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இப்ப சங்கரர் அவருக்கு இந்த தொடர் மிக மிக ரொம்ப முக்கியமானது. அவருக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய தொடர் பிரம்மம் ஒன்றைத்தானே அவர் ஒப்புக்கொள்கிறார். எனவே பிரம்மன் தான் உயிர்களாக உடம்பிலே ஒரு பொய்யான தோற்றம் அளிக்கிறது. உடம்புதோறும் உயிர்களாக தோற்றமளிக்கிற அந்த பிரம்மம். ஆனா எனவே உயிர் என்று தனியாக இல்லை. அந்த சந்திரனுடைய நிழல் வெவ்வேறு நீர்க்குடங்களிலே பிரதிபலிப்பதை போல ஒரே சந்திரன் தான், ஆனா அதனுடைய பிம்பம் தண்ணீரிலே பிரதிபலிப்பதை போல ஒரே பிரம்மன்தான் இந்த உடம்புகளிலே வெவ்வேறு உயிர்களாக பிரதிபலிக்கிறது. அப்படியானால் புத்தி என்பது என்ன? புத்தி என்பது என்ன? இப்போது நான் வேறு பிரம்மம் வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது அஞ்ஞானம். எனவே நானே பிரம்மம், நான் அது, நான் அது என்ற தெளிவு வந்துவிட்டால் அதுதான் முக்தி நிலை, அதுதான் ஞானம். நான் பிரம்மம் என்பதுதான் ஞானம் என்பது வேதாந்திகளினுடைய முடிவு. ஒரு குருவுக்கு ஒரு எட்டு சீடர்கள், எட்டு சீடர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிற போது குறுக்கே ஒரு ஆறு வந்து விட்டது. இந்த ஒன்பது பேரும், குருவை சேர்த்து ஒன்பது பேரும் ஆற்றை கடந்தார்கள். அக்கறையிலே போய் குருவுக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் வந்து விட்டார்களா என்று எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி எண்ணி பார்த்தால் எட்டு தான் வருகிறது. தன்னையும் மறந்து விட்டார், தன்னை கணக்கில் சேர்க்காமல் இன்னும் எட்டு பேர் தான் இருக்கிறது, ஒருவனை காணவனே ஐயோ ஆறு அழைத்துக் கொண்டு போய்விட்டதே என்று அந்த குருவானவர் அவ்வளவு அறிவாளியவர், அவர் அழுது புலம்பினார். அந்த வழியாக வந்த ஒருவர் அவருடைய அறியாமையை பார்த்து மறுபடியும் அந்த எட்டு பேரை எண்ணி தேட அந்த ஒன்பதாவது ஆள் நீ, எனவே தேடியவனே தேடப்பட்டவனாக, தேடியவனே தேடப்பட்டவன் ஆகிறான் என்று சொல்லுவார்கள் வேதாந்தி. இந்த கதையை சொல்லுவார்கள். அதுபோல தேடிய ஆன்மாதான் பிரம்மத்தை, தேடிய ஆன்மாதான் பிரம்மம், தேடிய ஆன்மாதான் தேடப்பட்ட பொருள் பிரம்மம் என்று இந்த கதையை சொல்லுவார்கள். ரொம்ப கவர்ச்சியா தான் இருக்கு கதை, நிறைய கதையெல்லாம் அளப்பார். நான் ஒரு கதையை சொல்லியிருக்கேன். ஒரு அண்ணன் கழுதையை கூட்டிக்கு வந்து துறைக்கு போனான், நீர் துறைக்கு ஒழிப்பதற்காக. அந்த ஆற்றங்கரைக்கு எடுத்து அடுத்து போய் நீர் துறைக்கு போய் அந்த கழுதையை ஒரு மரத்துல வளர்க்கும் போல கட்ட வேண்டும். இவன் கட்டவில்லை, அந்த கழுதையை அங்கே நிறுத்தி விட்டு அதன் கழுத்திலிருந்து அந்த கயிற்றை எடுத்து கட்டுவதை போல தன்னுடைய கையினால பாவனை செய்தான். இந்த கழுதை பார்த்து கொண்டே இருந்தது, என்ன இவன் இன்னும் இத்தனை கட்டு போடுகிறான் இவன் என்று அந்த கழுதை ரொம்ப கவலையோடு இருந்தது. ஆனா உண்மையிலே கட்டவே இல்லை, அவன் வேலைக்கு போயிட்டான். இது அந்த இடத்திலேயே அசையாமல் இருக்கிறது, நாம் தான் கட்டுப்பட்டு இருக்கிறோமே எங்கே அசைவது என்று அந்த இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறது அந்த கழுதை. மாலையில வேலையெல்லாம் முடித்து அவன் வீட்டுக்கு போய்விட்டான். இந்த கழுதையை அவிழ்க்கவில்லை, வீட்டுக்கு போய் தன்னுடைய பையனை அனுப்பி அதை அழைத்து கொண்டு வா. இந்த பையன் வந்து இந்த கழுதை சுமாரில் நின்று கொண்டிருக்கிறது, தள்ளி தள்ளி பார்த்தா இழுத்து பார்த்தா அது அசையவில்லை. ஏன்னா இந்த பையன் கட்டை அவிழ்க்காமல் இருக்கிறாங்க, நான் எப்படி வர முடியும், அசைய முடியும் என்று அந்த கழுதை அசையாமலே கிடக்கிறது நிற்கிறது. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை, அப்பாவிடம் போய் சொன்னான். அவர் சிரித்துக் கொண்டே வந்தார். வந்து மறுபடியும் தன்னுடைய கையினாலே பாவனை அவிழ்ப்பதை போல அப்போதுதான் அது அப்பா இப்பதான் நமக்கு விடுதலை கிடைத்தது என்று அந்த கழுதை புறப்பட்டதான். அது போலதான் ஆன்மாக்கள் உண்மையிலே கட்டுப்படவே இல்லை. நாம் பிரம்மம், பிரம்மத்துக்கு ஏறு கட்டு. எனவே ஆனால் இந்த ஆன்மா என்ன நினைத்துக் கொள்கிறது? தான் இந்த உலக பாசத்துல கட்டுண்டு இருப்பதாக தவறாக நினைத்துக் கொண்டு துன்பப்படுகிறது, அஞ்ஞானம். எனவே நான் பிரம்மம் என்று உணர்வதுதான், உண்மை உணர்வதுதான் ஞானம் என்று வேதாந்திகள் சொல்லுவார். நேரம் ஆயிற்று. இந்த மகா வாக்கியத்தை அடுத்த வாக்கியத்துல தொடரலாம், அடுத்த வகுப்புல.